தென்றல் ஆகஸ்ட் 2012 இதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் சூர்யா துப்பறுகிறார் பகுதியில் தூய தண்ணீர் தவிப்பு பாகம் 14 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் போஸ்டன். இதுவரை ஷாலினியின் சக ஆராய்ச்சியாளர் ஒருவர் தன் சகோதரி பணிபுரியும் தூய தண்ணீர் தொழில்நுட்ப நிறுவனம் பெரும் ஆபத்தில் இருப்பதாக சொல்லவே ஷாலினி அவருக்கு சூர்யாவை பற்றி கூறுகிறாள். மூவரும் அக்வாமரின் என்னும் நிறுவனத்துக்கு செல்கின்றனர். அங்கு வேலை செய்யும் யாவ்னா என்ற இளம்பெண் மற்றும் நிறுவனரான தாமஸ் மார்ஷ் இருவரையும் சந்தித்தனர். தாமஸின் குடும்பத்தை பற்றி சூர்யா சரியாக யூகித்து தாமஸுக்கு தன்மேல் பெரும் நம்பிக்கை பிறக்க செய்தார். யாவ்னாவும் தாமஸும் நீருப்பகற்றல் துறையின் சில நவீன நுட்பங்களை பற்றியும் அக்வாமரினின் சில தனிப்பட்ட சொந்த நுட்பங்களை பற்றியும் விவரித்தனர். அக்வாமரினின் சொந்த நுட்பங்கள் சேர்க்கப்பட்ட உப்பகற்றல் தளம் பழைய தளங்களை விட பல மடங்கு அதிக தூய நீரை மிக குறைந்த செலவில் மிகச்சிறிய சாதனத்தை கொண்டு உற்பத்தி செய்து உலகின் தூய நீர் தேவையை பூர்த்திக்க முடியும் என்று விளக்கினர். அதில் என்ன பிரச்சனை என்று ஆராய்வதற்காக அக்வாமரினின் மத்திய கண்ட்ரோல் கூடத்துக்கு தாமஸ் அழைத்து சென்றார். மேற்கொண்டு என்ன நடக்கிறது? தாமஸ் அழைத்ததும் ஓடோடி வந்த அக்வாமரினின் தலைமை விஞ்ஞானி ஜேம்ஸ் கோவால்ஸ்கி தம் நிபுணர் குழாத்தாலேயே கண்டறிய முடியாத பிரச்சனையை உப்பகற்றல் பற்றி ஒன்றுமே அறியாத சூர்யா எப்படி ஆராய்ந்து எதை கண்டுபிடிக்கப் போகிறார் என்று அலட்சியப்படுத்தவே அவரது அவநம்பிக்கையை தகர்த்தெறியுமாறு அதிர்வேட்டு யூகம் ஒன்றை சூர்யா வழக்கம்போல் எடுத்து வீசினார். ஜேம்ஸ், உங்க திறமை வாய்ந்த விஞ்ஞானிகள் உப்பகற்றல் நுட்பங்களை அந்த துறையின் துல்லியமான நுணுக்க ரீதியா ஆராய்ஞ்சும் பிரச்சனையின் மூல காரணம் புலப்படாத போது என்னால் எப்படி முடியும்னு நீங்க கேக்குறது ரொம்ப நியாயம்தான். ஆனா இதை வேற கோணத்துல பாருங்களேன். பிரச்சனையில் ஆழமாக அழுந்தி இருப்பவர்களுக்கு புலப்படாத சில தடயங்கள் வெளியாருக்கு சட்டென தெரியக்கூடும். உதாரணமா, உங்க மனைவி ஒரு அக்கௌண்டன்ட், ஆனா அவங்களே பலமுறை சரிபார்த்தும் கண்டுபிடிக்க முடியாத உங்க பேங்க் அக்கவுண்ட் செக் பேலன்ஸ் தவறை நீங்க சட்டுன்னு ஒரே தடவை பார்த்து ஒரே கேள்வியால கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? அந்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன். சூர்யாவின் யூகக்கணையால் அதிர்ந்தே போன ஜேம்ஸின் முகம் போன கோணல்கள் கிரணுக்கு அடக்க முடியாத சீப்பை வரவழைத்தன. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு ஷாலினிடம், ஆளு ஐயோ பாவம், அஸ்திவாரமே ஆடி சும்மா அதிர்தில்லைங்கிற மாதிரி அலறிட்டார் பாரு என்று முணுமுணுத்தான். ஷாலினி வழக்கம் போல் அவனை கண்டித்து அடக்காமல் தானும் முறுவழித்துக் கொண்டு, சரி இரு சூர்யா, எப்படி இதை யூகிச்சார்னு பார்க்கலாம் என்றாள். சூர்யாவின் யூகத்திறனை ஏற்கனவே சொந்த அனுபவத்திலேயே உணர்ந்திருந்த தாமஸும் யாவ்னாவும் கூட ஜேம்ஸின் குடும்பத்தை பற்றிய உள் விஷயத்தை சூர்யா எப்படி கண்டறிந்தார் என்று அறியும் ஆர்வத்துடன் கவனித்தனர். அளவிலாத ஆச்சரியமும் ஓரளவு பயமும் கலந்த உணர்வால் உந்தப்பட்ட ஜேம்ஸ் தடுமாற்றத்துடன், எப்படி இது இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்குள்ளே நடந்த விஷயமாச்சே, என்னையும் என் மனைவியும் தவிர யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லையே என்றவர் திடீரென எழுந்த சந்தேகத்தால் தாமஸிடம் சீற்றத்துடன் கேட்டார். தாமஸ், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ளேயே சின்ன எலக்ட்ரானிக் வேவு சாதனங்களை பொருத்தி எங்களை வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சேச்சே, இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி துப்பறிவாளருக்கு அந்த விவரத்தை எல்லாம் கொடுத்து அவங்கள வேற எங்க மேல ஏவி விட்டுருக்கீங்க போலிருக்கே, ரொம்ப மோசமாயிருக்கே என்று அடக்க முடியாத கோபத்துடன் அடுக்கிக் கொண்டே போனவரை சூர்யா இடைமறித்தார். சேச்சே, வீட்டுக்குள்ளேயாவது வேவு பாக்குறதாவது, அதெல்லாம் ஒண்ணுமில்லை ஜேம்ஸ். உங்ககிட்ட இருக்கிற தடயங்களை வச்சு இந்த நிமிஷம் நானே யூகிச்சதுதான். ஜேம்ஸ் கோபம் தெரியாமல் பல்லை கடித்துக்கொண்டு வார்த்தைகளை வெடுக்கென துப்பினார். ஆ, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, இவ்வளவு விவரங்கள் என்கிட்ட வெளியில தெரியற மாதிரி என்ன இருக்கு? சூர்யா முறுவலுடன், இது ஒன்றும் பிரம்ம வித்தையே இல்லை ஜேம்ஸ், என் கண்ணில் பளிச்சுன்னு தெரிஞ்சதுதான், மறந்துட்டீங்க போலிருக்கு என்று ஜேம்ஸின் அகண்ட கோட் பாக்கெட்டை சுட்டி காட்டினார். ஜேம்ஸ் விழிக்கவே சூர்யா கூறியதை புரிந்து கொண்டு விட்ட கிரண் முந்திக் கொண்டு விளக்கினார். ஹை, எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நானே சொல்றேன். ஜேம்ஸ், உங்க கோட் பாக்கெட்டுக்குள்ள இப்பதான் சில வினாடிகளுக்கு முன்னாடி உங்க ஆப்பிள் ஐபேட் டேப்லெட்டை போட்டுக்கிட்டீங்க, அதை எடுத்து ஆன் பண்ணுங்க என்றான். இன்னும் புரியாமல் அந்த ஸ்லேட் கணினியை வெளியெடுத்து இயக்கிய ஜேம்ஸ் அதில் தெரிந்த விஷயத்தை பார்த்தவுடன் அசறு விழுந்தார். ஓ, என் மனைவி அனுப்பிய மின்னஞ்சலே, நீங்க வந்தப்போதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதிலிருந்ததை பார்த்துட்டு தான் சொன்னீங்களா? நல்ல கூர்த்த பார்வைதான், வெரி குட். ஆனா அனுப்பினது என் மனைவிதான் எப்படி தெரியும்? சூர்யா விளக்கினார். அதில் அனுப்பினவங்களோட முழு பெயர் தெரசா கோவால்ஸ்கின்னு இருக்கு. முதல் வாக்கியமே மை வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் டு மை ரெஸ்கியூ அகெயின் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு சாலை சுழ பார்வை இருக்கிறதுனால எழுத்துக்களை ரொம்ப பெருசா ஆக்கி படிச்சிருக்கீங்க, அதனால நீங்க பக்கத்துல வந்தவுடனே எல்லாம் எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு என்றார். தாமஸும் யாவ்னாவும் படபடவென கைதட்டினர். ஜேம்ஸும் கோபம் பறந்து மனம் விட்டு சிரித்துவிட்டு சூர்யாவை பாராட்டினார். பிரமாதம் சூர்யா, நான் ஐபேடை பாக்கெட்டுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி சில நொடிகளுக்குள்ள அதையெல்லாம் கிரகிச்சு என்னை ஆட வச்சிட்டீங்களே. சரி, நீங்க சொன்னதை நானும் ஏத்துக்கிறேன். எங்க விஞ்ஞானிகளோடு நீங்களும் சேர்ந்து ஆராய்ஞ்சா பலன் விளையக்கூடும். இப்ப என்ன பார்க்கணும் நீங்க? தாமஸ் முருகலுடன், இதுல பாருங்க ஜேம்ஸ், உங்க தகராறுல என் தலைமையிலேயே ஒரு சந்தேக இடி விழுந்துருச்சு என்று சொன்னதும் ஜேம்ஸ் வெட்கி தலை குனிந்தார். சாரி தாமஸ், கோபத்தில் தாறுமாறா என்னென்னவோ பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க என்றார். தாமஸ் கையை அலட்சியமாக வீசி ஜேம்ஸின் முதுகை தட்டி கொடுத்தார். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்க நிலைமையில நானும் அப்படித்தான் நினைச்சிருப்பேன். நடக்க வேண்டியதை பார்க்கலாம் வாங்க. சூர்யா, நீங்க உங்களுக்கு வேண்டியது என்னன்னு சொல்லுங்க. சூர்யா ஜேம்ஸிடம் கேட்டுக்கொண்டார். இந்த முறைக்கான பழுதின் விவரங்களை உங்க விஞ்ஞானிகள் சேகரிச்சாச்சுன்னா உங்க உப்பகற்றல் சாதனத்தை ரீசெட் பண்ணி முதலேந்து ஆரம்பியுங்க. பழுதாகிறப்போ இந்த திரையில என்ன காட்டுதுன்னு பாக்கணும். ஜேம்ஸ் தலையாட்டி விட்டு தன் குழுவினிடம் ஏதோ கலந்து ஆலோசித்து விட்டு வந்தார். ஆச்சு, வாங்க ரீசெட் செய்யலாம். இந்த மின் திரைகள் அருகில் அழைத்து சென்று திரையில் தெரிந்த ஒரு வட்ட சின்னத்தின் மேல் விரலால் இரண்டு முறை அழைத்துவிட்டு மற்றொரு மின் திரையில் ஓடிய வாக்கியங்களை சுட்டிக்காட்டி ஆரம்பிச்சாச்சு பாருங்க என்றார். சூர்யா அந்த வாக்கியங்களையும் பச்சையாக ஒளிந்து கொண்டிருந்த வட்டங்களையும் ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் எதுவும் பழுதாகவில்லை. கிரண் பொறுமையிழந்து ஒரு பக்கமாக நடந்து தன் கை கணினியை எடுத்து அலுவலக மின் அஞ்சல்களை படிக்க ஆரம்பித்தான். யாவ்னா, அதோ அதோ பாருங்க என்று கூவவே அவசரமாக மீண்டும் வந்து சேர்ந்து கொண்டான். ஒரு மின்திரையில் மேலிருந்து கீழாக வரிசையாக இருந்த பல வட்டங்களில் கடைசிக்கு முந்தைய வட்டம் பச்சை நிறத்திலிருந்து மஞ்சளாக மாறிவிட்டிருந்தது. அதன் பக்கத்தில் தோன்றிய அறிக்கையை சூர்யா ஆர்வத்துடன் படிக்கலானார். சில நொடிகளில் அந்த வட்டம் மஞ்சளும் போய் சிவப்பாகவே மாறிவிட்டது. கிரண், என்ன டேஞ்சர் காட்டுது என்றான். தாமஸ் சோகமாக, ஆமாம், ஒவ்வொரு சின்னமும் எங்க சாதனத்தின் ஒரு ஸ்டேஜ் எந்த நிலையில இருக்குன்னு காட்டுது. அதுல கடைசி ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ்ல ஏதோ பழுது வந்திருக்கு. சூர்யா கேட்ட மேல் விவரங்களும் அது பக்கத்துல இருக்கு, படிக்கலாம் என்றார். அதை ஏற்கனவே படித்துக் கொண்டிருந்த சூர்யா சட்டென நிமிர்ந்து ஜேம்ஸ் பக்கம் விரலை திரும்பி, ஜேம்ஸ் குவிக், சாதனத்தை மீண்டும் ரீசெட் செய்யுங்க என்று தூண்டினார். ஜேம்ஸ் வியப்பு கலந்த குழப்பத்துடன், திரும்ப ரீசெட் பண்ணணுமா? ஏன்? அதான் பழுதாகிறப்போ பாத்துட்டீங்களே என்று தயங்கவே கிரண் இடைமறித்தான். சூர்யா சாப்ட்வேர் மென்பொருள் பொறியியல் ஆளர் ஆயிட்டார் போலிருக்கு. அவங்க தான் தப்பா ஓடுற பொழுது ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சூர்யா முருகலுடன் விளக்கினார். கிட்டத்தட்ட அப்படித்தான் வச்சுக்கலாம், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். அதே பழுதை திரும்ப வரவழைச்சு ஆராயறதில்லை என் நோக்கம். அடுத்த முறை அதே வருதா இல்லை வேற வருதா, அதே வந்தாலும் எச்சரிக்கை அறிக்கை மாறுதாலும் பார்க்கணும். ஜேம்ஸ் சிலாகிதா, இது நல்ல வழிமுறைதான். நீங்களும் விஞ்ஞான ரீதியா ஆராய்ச்சி செய்யறீங்களே, இதோ பாருங்க என்று மீண்டும் ரீசர்ச் செய்தார். மின்திரையில் சின்னங்கள் வண்ணங்களை மாறி மாறி காட்டி மீண்டும் பச்சை நிறமாக காட்சி அளித்தன. கிரண் சிரித்துக்கொண்டு, இது எப்படி இருக்கு தெரியுமா, லாஸ் வேகாஸ் ஸ்லாட் மிஷின்ல பட்டனை தட்டி தட்டி ஜாக்பாட் விழாதான்னு ஏங்குற மாதிரி இருக்கு என்றான். ஷாலினி கடிந்து கொண்டாள். சே, என்ன கிரண் இது, இவ்வளவு சீரியஸ் விஷயத்தை சூதாட்டத்துக்கு இணையா கிண்டல் பேசுறியே. தாமஸ் தலையாட்டி மறுத்து, இல்லை ஷாலினி, கிரண் சொல்ற மாதிரி ஒருவேளை ஜாக்பாட் மாதிரி பிரச்சனையோட காரணம் கிடைச்சா நல்லாத்தான் இருக்கும் என்றார். மின் திரையில் மீண்டும் ஒரு சிவப்பு சின்னம் பளிச்சிட்டது. ஆனால் இம்முறை அது அடுக்கு வரிசையில் கீழ்மட்டத்திலிருந்து கடைசி சின்னத்தை சிவப்பாக காட்டியது. சூர்யா கேட்டார், போன முறை கடைசிக்கு முந்திய ஸ்டேஜ், இந்த முறை கடைசி ஸ்டேஜ், சோ வேற வேற ஸ்டேஜ் பழுதாகுது. பிரச்சனை ஒரு நுட்பத்துல மட்டும் இல்லைன்னு புலப்படுது. ஆனா சாதனத்துல இருக்கிற பல ஸ்டேஜ்கள் எப்பவும் ஒரே வரிசை முறையில பழுதாகுதா, இல்லை முன்கூட்டியே சொல்ல முடியாதபடி ரேண்டமா வேற வேற ஸ்டேஜ்கள் பழுதாகுதா? ஜேம்ஸ் வியப்புடன் பாராட்டினார். இது ரொம்ப நல்ல கேள்விதான் சூர்யா. நானும் எங்க விஞ்ஞானிகள் குழுவும் ஒவ்வொரு பழுதையும் ஆழ்ந்து ஆராய்வதில் மூழ்கிட்டதுனால பழுதுகள் ஒரே வரிசையான ஸ்டேஜ்கள்ல ஏற்படுதா இல்லை வேற வேற பேட்டர்ன்ல ஏற்படுதான்னு யோசிச்சு பார்க்கவே இல்லை. இது ஒரு முக்கியமான கோணம். உங்க மேல எனக்கு இப்ப நம்பிக்கை வளருது. கண்டுபிடிக்க உங்களால நிச்சயம் உதவ முடியும். தாமஸ், எனக்கு இந்த விஷயம் தோணவே இல்லை. ஜேம்ஸ் இந்த பழுது வரிசை விவரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? பல பல முறை ரீசர்ச் செஞ்சு எந்த பேட்டர்ன் வருதுன்னு பாக்கணுமா? ரொம்ப நேரம் ஆகுமே. சிஸ்டத்துக்கும் ஏதாவது இன்னும் அபாயம் வருமோ? சூர்யா குறுக்கிட்டார். அது அவசியம் இல்லை. பழைய பழுதுகள் நடந்த போதெல்லாம் உங்க மேல் நோக்கும் கணினியின் பதிப்பீட்டுல லாக் ஃபைல்ஸ் குறிக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் எடுத்து எந்தெந்த ஸ்டேஜில் நடந்ததுங்கிற விவரத்தை மட்டும் கோர்வையா பார்த்தா போதும், தெரிஞ்சிடும். ஜேம்ஸ் மீண்டும் பாராட்டினார். சூப்பர் யோசனை சூர்யா, நிறைய வேலையை மிச்சப்படுத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. இதோ இப்பவே அந்த பழைய பழுது குறிப்பீட்டை கணினியில காட்டுறேன், ஸ்டேஜ் வரிசையா ரேண்டமா எப்படின்னு பாத்துடலாம். குறிப்பீடுகள் இந்த சூர்யா கண்டறிந்தது அக்வாமரின் குழுவினருக்கும் இன்னும் பல மடங்கு வியப்பு அளிப்பதாக இருந்தது. தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.